கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பின் தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் கிருபை இரக்கம் தயவு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனையும் கர்த்தரையும் ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட சில சகோதரர்களுடைய, குறிப்பாக அயல்நாட்டு சகோதரர்களுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக சகோதரர் ரிக் கன்னிங்ஹாம் அவர்கள் மற்றும் ரூத் கன்னிங்ஹாம் அவருடைய மனைவி, அதே போல் சகோதரர் பில் கில் மற்றும் பெல்வியூ எக்லிஷியாவை சேர்ந்த சகோதரர் ஆண்ட்ரூஸ், சகோதரி மினி ஆண்ட்ரூஸ் மற்றும் சகோதரர் நைனன், மேபிள் மற்றும் அவருடைய குடும்பத்தார் மற்றும் அந்த அங்கிருக்கக்கூடிய எக்லிஷியாவினுடைய அங்கத்தினர்கள், குறிப்பாக சகோதரர் சாம் மேத்யூ போன்ற சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட கடந்த முறை நம் மத்தியில் கலந்து கொண்ட சகோதரி ஜோஹன்னா அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடத்தினுடைய தலைப்பாக ரான்சம், ஒரு கோடு இருக்கு, தூதர்கள், இதனுடைய சத்தியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த தலைப்பை வேறொரு வகையில் சொல்லணும்னா, தூதர்களுக்காக கர்த்தராகிய இயேசு மரித்தாரா அப்படிங்கிற ஒரு தலைப்பு கூட நம்ம வைக்கலாம். ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் கெழுதின நிருபம் 6:23, ரோமர் 6:23.
சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
தேவனுடைய ஒரு ஒழுங்கு முறையில் அல்லது ஒரு தெய்வீக சட்டத்தில், சட்டத்தின்படி இந்த வசனம் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன். மரணத்துக்கு எதிர்ப்பதம் நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். இது தேவனுடைய தெய்வீக சட்டதிட்டங்களில் பொதுவான ஒன்று. ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையானது மனிதர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 2:16-17.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
இப்படியாக தேவன் மனிதர்களிடத்துல தான் இந்த ஒரு வார்த்தையை அவர் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் அது உனக்கு பாவமாக கருதப்படும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று மனிதர் மனிதருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ தூதர்களுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதாக பதிவுகள் இல்லை. குறிப்பாக தூதர்களுடைய ஒரு உலகம் இருக்குது, இப்போ மனித உலகம் இருக்குது பூமியில், அதே போல் மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஆவி உலகம் இருக்குது. தேவனுடைய படைப்பில், சிருஷ்டிப்பில் இந்த இரண்டு சிருஷ்டிப்புகளும் அறிவுள்ளதாகவும் உயிருள்ளதாகவும் இருக்கிறது. மனிதர்கள் கண்ணுக்கு தெரிகிறவர்கள், ஆனால் தூதர்களோ கண்ணுக்கு தெரியாதவர்கள். ஆனால் ஒரு தூதர் உலகம் இருக்கு. ஒருவேளை நாம் அவர்களை பார்க்க முடியுமானால் எக்கச்சக்க பேரை நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த பார்க்கும் சக்தி, தூதர்களை பார்க்கும் சக்தி மனிதனுக்கு தரப்படவில்லை. நம்ம இங்கிருந்து வானத்தை நோக்கி பார்க்கலாம், ரொம்ப தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் கூட நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த காற்று போல் இருக்கிற தூதர்களை நம்ம பார்க்கவே முடியாது. பொதுவாக நம்மளுடைய அடிப்படை வகுப்புகளில் நம்ம பார்க்கின்றபடி ஒரு ஆவி உலகம், அதுலேயும் இப்போது ரெண்டு வகை ஆயிருக்கு. ஒன்று பரிசுத்தமான தூதர்கள், இன்னொரு வகுப்பு விழுந்து போன தூதர்கள் அல்லது பாவம் செய்த தூதர்கள். இன்னும் சொல்லணும்னா பிசாசுகள் அல்லது அசுத்த ஆவிகள், பேய்கள் என்றும் நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இரண்டு வகையான தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். வேதத்தினுடைய பதிவுகளின்படி இதை நாம் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி பிசாசு இருக்கிறாரு, ஒரு தனி நபர், அதே போல் தூதர்கள், இதெல்லாம் வந்து நான் நிறைய பேர் நம்புறதில்லை. ஆனாலும் வேதாகமத்தின்படி, தேவனுடைய வார்த்தைகளின்படி பார்க்கும்போது இது உண்மையான வார்த்தையாக நாம் விசுவாசிக்கிறோம் மற்றும் நம்புகிறோம். அப்போது இந்த தூதர்களை பொறுத்தளவு அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பானாலும் சரி அல்லது பாவம் செய்த பின்பானாலும் சரி, அவர்களுக்கு தேவன் இந்த மரண தண்டனை பற்றி சொல்லவே இல்லை. பைபிளில் அது இல்லை. அதனால் அவர்கள் அந்த தீர்ப்புக்கு கீழே இல்லை. ஆனால் மனுக்குலம் அப்படி இல்லை. மனுக்குலத்தில் இப்போ நம்மெல்லாம் உயிரோடு இருந்தாலும் கூட நம்மள் மேல் ஒரு மரண தீர்ப்பு என்பது இருக்கிறது. அது எப்போ வேணாலும் வரும். ஆனால் தூதர்களுக்கு இந்த விழுந்து குறிப்பாக இந்த விழுந்து போன தூதர்களுக்கு தேவன் இம்மாதிரியான ஒரு தீர்ப்பு அல்லது தண்டனை சொல்லப்படவே இல்லை. ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தண்டனை என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய பராமரிப்பிலிருந்தும் தேவனுடைய சகாயத்திலிருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டு பரிசுத்தமான தூதர்களோடு எந்த விதமான தொடர்புகளும் வைத்து கொள்ளாதபடிக்கு தேவன் அவர்களை கட்டுப்படுத்தினார். அதோடு கூட மனித குலத்தோடு அவர்கள் எந்த விதமான உறவு வைத்து கொள்ளாதபடி தேவன் அவர்களை கட்டுப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். முதலாம் உலகத்தில் இந்த தூதர்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வேலை கொடுக்கப்பட்ட வேலை வேற, ஆனால் அவர்கள் பூமியில் வந்து செய்த வேலை வேற. அதனால் ஒரு தெய்வீக சட்டத்தை அவர்கள் மீறினார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைச்ச தண்டனை இதுவாக இருக்கிறது. தேவனோடு கூட எந்த தொடர்பில்லை, பரலோகம் செல்ல முடியாது. அதே போல் பரிசுத்தமான தூதர்களோடு கூட எந்த தொடர்பும் வைக்க முடியாது. மேலும் மனித குலத்தில் அவர்கள் எந்த விதமான ஐக்கியம் வைக்க முடியாது. அவர்களுடைய நடவடிக்கைகள் முதலாம் உலகத்தில் மனித ஸ்திரீகளோடு சம்பந்தம் கலந்து அவர்கள் மூலமாக வந்த ஒரு புது சந்ததி ராட்சசர்கள். அவர்கள் அதாவது ஜலப்பிரளயத்தின் போது தேவன் அவர்களை முடிவுக்கு கொண்டு வந்தார். அவர்களுக்கு உயிர் தெளிதல் என்பது வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. குறிப்பாக மாண்ட ராட்சசர்கள் உயிரடைவதில்லை அப்படிங்கிற வசனம் நம்ம வாசிக்கணும். ஒரு காலத்தில் இந்த விழுந்து போன தூதர்கள் ஒளியின் தூதர்களாக இருந்தவர்கள். அவர்கள் சிருஷ்டிக்கப்படும்போது அவர்கள் தேவனிடத்தில் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு முழு சுதந்திரம் தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து விழுந்து போன பின்பு அல்லது கீழ்ப்படியாமல் போன பின்பு இவர்கள் விழுந்து போன தூதர்களாக அல்லது பிசாசுகளாக மாறிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பில் பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பு இருக்கு. அது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதது. மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிற படைப்புகளை பார்க்கும்போது ஒரு புள்ளி தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு புள்ளியே மனிதனுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்போது இந்த தூதர்களை அவர் படைக்கும்போது அந்த பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பில் இவர்கள் எங்கே வேணாலும் போகலாம், சொல்லுகிற வேலைகளை கீழ்ப்படிதலோடு செய்யலாம், மற்றும் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்கிற ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதோடு கூட இந்த தூதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல், மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியலனாலும் தேவனுடைய பிரதிநிதிகளாக இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய செயல்கள் தேவனுடைய நடவடிக்கைகளை எடுத்து சொல்லிவிட்டு செல்வார்கள். இப்போ இவர்கள் மேல் இருந்த அந்த தீர்ப்பு, அதில் இன்னொரு கட்டுப்பாடு இல்லை. இன்னும் ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லை. என்னென்னா மற்ற விழுந்து போன தூதர்களோடு கூட தொடர்பு வைப்பதில் அவர்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை மற்றும் அப்போதே அழிக்கப்படவும் இல்லை. மற்ற விழுந்து போன தூதர்களோடு இவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், ஆனால் பரிசுத்தமான தூதர்களோடு தொடர்பு வைக்க முடியாது. தேவன் நினைச்சிருந்தா அன்னைக்கே இவர்களை அழித்திருக்கலாம், ஆனால் தேவன் அவர்களை அழிக்கவில்லை. 2 பேதுரு 2:4 பார்க்கும்போது,
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து.
அப்படியாக இங்கே பார்க்குறோம், இது ஜலப்பிரளயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஜலப்பிரளயத்துக்கு முன்பு இந்த தூதர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பரீட்சை. இவர்கள் தான் இந்த பரீட்சையில் தோல்வி அடைஞ்சு கீழ்ப்படியாதவர்களாக மாறி தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தூதர்களுக்கு தரப்பட்ட ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, அவர்கள் பூமிக்கு வரும்போது மனிதர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு, மெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிறாரு. எல்லா உடல் உறுப்புகளோடு கூட அந்த உருவமாக தோன்றி மனிதர்களைப் போலவே இருந்து பிம்பமாகவோ காட்சியாகவோ அல்ல, பதிலாக ஒரு மனிதனை போன்று அவர்கள் தோன்றி அவர்களுக்கு காரியங்களை செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இவர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை, அவர்கள் பூமியில் மனிதர்களாக மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்வதற்கு விரும்பிட்டாங்க. இதே விஷயத்தை நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீக ஜீவ உரிமைகள் பார்க்கும்போது, இன்றைக்கு கூட அவருக்கு மனுஷீக ஜீவ உரிமைகள் இருக்கு. ஆனால் கர்த்தராக இயேசுவோ தேவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் அவர் செய்வதில்லை. நான் பூமியிலேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் அவர் வைக்கவும் இல்லை. தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அவர் எந்த ஒரு விருப்பத்தையும் தெரிவிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த தூதர்கள் மனிதனோடு மனிதனாக வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் கொண்டனர். அதனால் இங்கே ஒரு தெய்வீக சட்டத்தை மீறினதின் காரணமாக அவர்கள் தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையும் குறித்து ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாக போய்விட்டார்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலியினால் கட்டிட்டார். அப்போது அந்தகாரம் என்று சொல்லும்போது அந்த தூதர்கள் ஒரு தீர்ப்புக்குள்ளாக வந்து அவர்களுடைய செயல்பாடுகள், இந்த விழுந்து போன தூதர்கள் இரவு நேரங்களில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வெளிச்சம் அவர்களுக்கு பிடிக்கிறதில்ல, வெளிச்சத்தில் வேலை செய்கிறதில்ல, இரவில் மாத்திரம் இருளில் மாத்திரம் வேலை செய்கிறார்கள். ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, சங்கிலி என்று சொல்லும்போது ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட சங்கிலியில் கட்டி வைக்கிறதில்ல, இரும்போ மற்ற உலோகங்கள் அப்படி இல்லை. இவர்கள் மேல் இருக்கிற ஒரு கட்டுப்பாடு, தேவனுடைய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியாதபடி இவர்கள் இருளில் இருப்பார்கள். எவ்வளோதான் இப்போ சில வகுப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போது ரீசண்டாக 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு, ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. ஆனால் சில பேர் 499 499 499 எல்லாம் வாங்குகிறான். ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், எல்லாம் சேர்த்து 150 வாங்கியிருக்கான். அவனுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தர சொல்லி தந்தாங்க. ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சு, அவனும் பிரபலமாயிட்டான் இப்போ. அப்போ எவ்வளோ ஆச்சு, அவன் அவன் என்னாச்சுன்னா, அவனுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் புரியுறதில்ல. ஒரு மரமண்டையாக இருக்கான், புரியுறதில்ல. அந்த மாதிரி இந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் எவ்வளோதான் சத்திய வகுப்புகளில் வந்து உட்கார்ந்தாலும் அல்லது தேவனுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலும் ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி தேவன் அவர்களை அந்தகார சங்கிலியில் அவர் கட்டிட்டார். உதாரணம் சொல்லலாம், பிசாசையே நம்ம எடுத்துக்கலாம். சாத்தான் எவ்வளோ வல்லமை உள்ளவன், தேவன் அவனை படைக்கும்போது பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன். சாத்தான் அந்த ஞானத்தை தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பயன்படுத்தியிருந்தான்னா இந்த பூமி என்பது எப்பவோ பரலோகம் போல மாற்றிருக்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூலோகத்திலையும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஞானத்தை தவறாக பயன்படுத்திட்டான். அதுக்கு தேவன் எந்த விதமான தடையும் பண்ணவில்லை. ஆனால் தவறாக பயன்படுத்துறதுக்கும் அறிவு வேணும். சில பேர் பார்த்திங்களா, மனுஷங்களையே பார்த்தோன்னா சில பேர் திருட்டு வேலை பண்ணுறான், திருடுறான். அந்த திருடுறதுக்கு அறிவு வேணுமோ வேண்டாவா? சும்மா கண்ணை மூடிட்டு போய் வீட்டுக்குள்ளே பூந்துட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமா? அதுக்கு பிளான் பண்ணணும், அதுக்கு அவன் வந்து திட்டமிடணும், ஞானமாக நடக்கணும், கிளவராக இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். அது மாதிரி இவன் தவறான காரியங்களுக்கு உலகத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய மதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய இவ்வளோ இவ்வளோ பெரிய புஸ்தகமெல்லாம் எழுதியிருக்கான். குர்ஆனு, கீதா, ஜொராஸ்டரிசம், கன்ஃபியூஷனிசம், இப்படி பல்வேறு புஸ்தகங்களை எழுதி தள்ளுறான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா குர்ஆனும் பைபிளும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் எழுதுறான். நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் அவனுக்கு அறிவில்லை. என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு சக்தி இல்லை. ஆனால் விழுந்து போன மனிதர்கள் நாமும் தேவன், ஏன்னா தேவனுடைய சத்தியங்களையும் தேவனுடைய ஆழமான விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கு என்ன வேணும், பரிசுத்தாவி தேவை. அது தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதனால் இந்த தெய்வீக திட்டங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் பிசாசுக்கிட்ட என்னாவி இருக்கு, அதனால் தெய்வீக திட்டங்கள் புரிந்து கொள்வதில்லை. அதனால் அவன் செஞ்ச ஒரு பிளண்டர் மிஸ்டேக், உதாரணம் சொல்கிறேன் நான், இந்த தூதர்களுக்கு மண்டையில் சத்தியம் ஏறாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தராக இயேசுவை கொலை செஞ்சிட்டான். அதுதான் அவன் செஞ்ச பிளண்டர் மிஸ்டேக். கொலை செஞ்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு, அதோடு அவருடைய சகாப்தம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் தான் ராஜா, நானே மந்திரி அப்படின்ட்டு அவன் நினைச்சான். ஆனால் மரித்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பும்போது அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சி ஆகி இனி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தான். பார்க்கும்போது இந்த சுவிசேஷம் யுகத்தில் கர்த்தராக இயேசு சில மக்களை அழைக்கிறார். அந்த ராஜ்யத்தின் மக்களாக, சபையின் மக்களாக. அப்போ பார்த்தா அவர்களையும் ஆரம்பத்தில் கொலை செய்ய பார்த்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பாத அங்கங்களை பொறுத்தளவு இவர்களை கொலை செய்யக்கூடாது, இவர்களை மனதளவில் துன்பப்படுத்தணும், இவர்களை எல்லா வகையிலும் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ட்டு பல்வேறு வகைகளில் டார்ச்சர் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நாம் வந்து நம்மளை கத்தி எடுத்து யாரும் குத்துறதில்லை, நம்மளை வந்து ஜெயிலில் போடுறதில்லை, அந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஆனால் மனதளவில் அநேக குழப்பங்களை ஏற்படுத்துறதும், சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளவும் தேவனுடைய மக்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகளையும் மேட்டிமை போறாமை போன்ற பல்வேறு தீமையான காரியங்களை சொல்லி அதன் மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு சோர்வை ஏற்படுத்துவது இவர்களுடைய வேலையாக நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த விழுந்து போன தூதர்கள் இப்போ அவர்களுக்கு தரப்பட்ட ஒரு தண்டனை நிமித்தமாக அவர்கள் அதுக்கான ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தேவன் என்ன பண்ணார்னா, மனிதனுக்கு ஒரு மாதிரியும் இந்த தூதர்களுக்கு ஒரு மாதிரியும் செய்கிற மாதிரி தெரியுது. மனிதனுக்கு என்ன சொல்லிட்டாரு, நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆனால் தூதர்களுக்கு என்ன பண்ணார், அப்படி சொல்லலை, அவர்களை அழிக்கலை, அல்லது அவர்களை என்ன பண்ணிட்டார்னா அப்படியே விட்டு விட்டார், சஸ்பென்ஸ், அப்படியே தொங்கலில் விட்டுட்டார். ஒரு சஸ்பென்ஸாக அவங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, பேசாமல் விட்டுட்டார். இதுவே அவர்களுக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க, அந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டா நல்லதோ கெட்டதோ நிம்மதியாக போயிடுவோம். ஆனால் சஸ்பென்ஸாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்மளுக்கு தூக்கமே வராது, அது ரொம்ப டென்ஷன் தலைவலியாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இவங்க யார் இந்த தூதர்கள்னா, தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர்கள், தேவனுடைய நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், வெளிச்சத்தின் தூதர்கள், மனிதனை காட்டிலும் அறிவிலும் பலத்திலும் மற்றும் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவன் சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் அழிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஒன்றுமே சொல்லலை, சஸ்பென்ஸாக விட்டுட்டார். ஏன் அப்படி செஞ்சார், அப்போது தேவன் ஏன் மனிதர்களை விட தேவ தூதர்களை வித்தியாசமாக நடத்த வேண்டும் என்று பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மனிதர்களுடைய வாழ்க்கை அல்லது மனிதர்களோடு தேவன் வச்சிருக்கிற தொடர்பு, தேவனுடைய நடவடிக்கைகள் இந்த தூதர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று அவர்களை அப்படியே விட்டுவிட்டார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பகிரங்கமான பாவங்கள் குற்றங்கள் செய்யும்போது, குறிப்பாக தாங்கள் பெற்றிருக்கிற வெளிச்சத்துக்கு விரோதமாக, ஒரு தெய்வீக சட்டத்திட்டத்துக்கு விரோதமாக துணிகரமான பாவங்களை செய்யும்போது அதற்கான தண்டனை என்ன என்பதை அவர்கள் மனிதர்கள் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலர் சொல்வார், நாங்கள் மனிதருக்கும் தூதருக்கும் வேடிக்கையானோம் அப்படின்னு. ஏன்னா அவர்கள் இந்த உலகத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. சகலவிதமான தீமையான காரியங்களை செய்வதற்கு ஜனங்களை தூண்டிக்கொண்டிருக்கிறாங்க. தாங்கள் செய்வதோடு கூட மனிதர்களையும் பாவத்தை செய்வதற்கு அதில் குறிப்பாக தேவனுடைய மக்களை பாவம் செய்ய வைக்கிறது அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அப்போ என்னன்னா, தவறு தங்கள் பக்கம் இல்லாதவாறு. இப்போ ஏவல் அம்மாவுக்கு பழத்தை பறித்து கொண்டு போய் வாயில் ஊட்டி விட்டாரன்னா கிடையாது, அவங்களே போய் பறித்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது. இதுதான் இவர்களுடைய வேலை. அதன் மூலமாக வந்த தீர்ப்பு என்ன என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு வேண்டித்தான் இவர்களையும் அவர்களையும் மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் தேவனுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கிறது. தூதர்களுக்கு என்று எந்த நிபந்தனையும் சொல்லப்படவில்லை. நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனி நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு மனிதர்களுக்கு சொன்னபடி தூதர்களுக்கு எந்த விதமான கட்டளைகளும் சொல்லப்படவில்லை. அவர்களுக்கு இயல்பாகவே சில சட்டதிட்டங்களை தேவன் கொடுத்திருந்தார். சுதந்திரம் இருக்கு, ஆனால் சட்டதிட்டம் இயல்பாக தரப்பட்டது. இப்போ உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். மனிதகுலம் மரணத்தை நோக்கி போகும்போது இந்த தூதர்கள் பரலோகத்தில் நாங்கள் போய் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது தேவன் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தார் பார்த்தீங்களா. அது எவ்வளோ பெரிய சுதந்திரம், எவ்வளோ பெரிய ஒரு அசைன்மெண்ட்டு. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சட்டத்தை மீறிவிட்டார்கள். மனிதர்களை படைப்பதற்கும் மனிதர்களை உருவாக்கினார்ல, மனிதர்களை உருவாக்குவதிலும் தூதர்களை உருவாக்குவதிலும் தேவன் வித்தியாசம் இருக்கு காமிச்சிருக்காரு. மனிதர்களை எப்படி உருவாக்கினார்? ஒரே மனிதன் மூலம் எல்லாரும் வரணும். ஆதாம் என்கிற ஒரே மனிதன் மூலம் சந்ததியே வரணும். ஆனால் தூதர்களை படைக்கும்போது தேவன் கூட்டம் கூட்டமாக படைத்தார், கும்பல் கும்பலாக படைத்தார். அப்போ ஒருவேளை இந்த தூதர்களுக்கு, விழுந்து போன தூதர்களுக்கு இரட்சகரை ஒருவேளை ஏற்படுத்தணும்னு தேவன் விரும்பிட்டார்னா எத்தனை இரட்சகர்களை அனுப்ப முடியும்? ஏன்னா ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கான். ஆனால் அந்த காரணத்தினால தான் மனிதனை ஒரே மனிதனிலிருந்து வர வச்சார். அந்த ஒரே மனிதனுக்கு ஒரு மனிதன், ரான்சம், ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ், சரிநிகர் சமான விலை தந்தால் போதும். ஆனால் தூதர்களுக்கு அப்படி முடியாது. அப்போ இவர்கள் பரலோகத்தில் இருந்தவர்கள், அவர்களுக்கு தரப்பட்ட வல்லமை சக்தி ஞானம் எல்லாவற்றையும் தவறான வகையில் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் மனிதனுடைய விஷயத்தில் அது வேறு மாதிரி இருக்குது. என்னவென்றால் அவர்கள் விளக்கப்பட்ட கனியை புசித்த போதிலும், அவர்கள் பாவத்துக்குள் விழுந்த போதிலும், அந்த மரண தண்டனைக்குள் போன போதிலும், இத்தனைக்கும் அந்த மரண தண்டனை பற்றி அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விளக்கப்பட்ட கனியை புசித்தார்கள். அதன் மூலம் என்ன அப்படின்னா, சாவு தண்டனை என்பதை தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு முன்மொழிவு என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து பாவனா தூதர்கள் செஞ்சா பாவம் வேற, மனிதர்கள் செஞ்சா பாவம் வேற. ஏன்னா பாவன்றது வந்து எல்லாம் ஒன்று தான், அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவம் என்றால் அது ஒன்று தான். ஆனால் தேவனை பொறுத்தளவு இந்த விஷயத்தில் ஞானம் உள்ளவராக என்ன பண்ணுறாருன்னா, தூதர்களை காட்டிலும் மனிதர்களுக்கு அதிக கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதே டைமில் பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறார். அது ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது விழுந்து போன தூதர்களை காட்டிலும் மனுகுலத்தின் மேலே ரெண்டு பேருமே பாவம் செய்த லிஸ்ட்டில் வந்தாச்சு. முழு மனுகுலமும் பாவிகள் ஆயிட்டாங்க. அதே போல் தூதர்களில் ஒரு பகுதி விழுந்து போன தூதர்களாகி பாவத்துக்குள் விழுந்து விட்டார்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டார்னா, இங்கே மனிதர்கள் மேலே அதிகம் கிருபை உள்ளவராக இருக்கிறார். விழுந்து போன தூதர்களிடம் காட்டுவதை விட அதிகமாக காமிக்கிறார். அவர்கள் கடந்த முதலாம் உலகத்துக்கு அப்புறம் அவர்கள் மனித உருவத்தை விட்டுவிட்டு ஆவியின் சரீரம் எடுக்கும்போது தேவன் அவர்களை இந்த வான மண்டலத்தில் கட்டுப்படுத்தினார். இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, இந்த அட்மாஸ்பியரில், இந்த வான மண்டலங்களில் இருந்து கொண்டு இந்த முழு மனுகுலத்தையும் தவறான வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். இவர்களை தேவன் என்ன பண்ணார்னா, இத்தனை, அதாவது முதலாம் உலகத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4400 வருஷங்களாக பயங்கரமான உபத்திரவங்களை சகித்து கொண்டு இருக்கிறார்கள். பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மற்றும் நீதிமான்களாகிய பரிசுத்த தூதர்களிடத்திலிருந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதில் சில தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், நீதியின் மேல் அனுதாபம் உள்ளவர்களாக, இங்கே சகோதரர் ரசல் அவர்கள் ரீப்ரின்ஸ் நம்பர் 46:64 இதை பற்றின ஒரு கட்டுரை அவர் எழுதும்போது, விழுந்து போன தூதர்களை கூட சில பாசிட்டிவான நேர்மறையான பாயிண்ட்ஸ் கொடுக்குறாருங்க. எப்படின்னா, பொதுவாக விழுந்து போன தூதர்கள்னா நம்ம அவர்களை மோசமாகத்தான் நினைப்போம். பட் அவர்களுடைய விஷயத்தில் தேவன் எடுக்கிற சில முடிவுகள் ஆச்சரியமாக இருக்கு. நம்மளாவது பரிதாபப்பட்ட கேஸுகள், பரிதாபமான கேஸ் நம்மளாம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் பரலோகத்தின் சிருஷ்டிகள். அவர்களுடைய விஷயத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சில கிருபைகளை ஆச்சரியமாக காண்பிக்கிறார். சகோதர சகோதரிகளே, குறைந்தபட்சம் அவர்களில் யாராவது நீதியின் மேல் அல்லது அன்பு மற்றும் அனுதாபம் உள்ளவர்களாக தங்களுடைய குணாதிசயங்களை காத்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு ரொம்ப அதிகமான உபத்திரவம் இருக்கு. பொதுவாக ஒரு ஒரு மனிதனுக்கே ஒரு இயல்பு என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு தவறு நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, தவறு செய்யும் போது செஞ்சிருவோம். ஆனால் தவறு செஞ்சதுக்கப்புறம் என்ன வருது, ஒரு மனஸ்தாபம் வருகிறது. ஆனால் சில பேருக்கு அது வராது. ஏன்னா அவன் பழகிடுவான், அப்புறம் பழகி வாழ்க்கையே அந்த மாதிரி மாறிடும் அவனுக்கு, அவங்கள விட்டுடலாம். ஆனால் பொதுவாக ஒரு மனித இயல்பு, ஒரு நேச்சர் என்னவென்றால், தவறு செஞ்சால் தவறை செஞ்சதுக்கு அப்புறம் மன திரும்புதல் மனஸ்தாபம் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ யூதாஸ் எடுத்துக்கலாம். யூதாஸ் கூட என்னாச்சு, அவர் செய்த தவறுக்கு அவர் கூட மனம் வருந்தினார். ஆனால் கரெக்டாக போக வேண்டிய வழியில் போகலை, மற்றபடி மனஸ்தாபப்பட்டார். பேதுரு எடுத்துட்டிங்கன்னா அவர் கூட மனஸ்தாபப்பட்டார். அந்த மாதிரி நம்ம கூட எத்தனையோ தவறுகளை பண்ணிவிட்டு தேவனிடத்தில் மனஸ்தாபம் பண்ணி மண்டி போட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த விழுந்து போன தூதர்களில் சிலர் தவறு செஞ்சிட்டார். ஆனால் தவறு செஞ்ச பின்பு இதே மாதிரி தான் வருத்தப்பட்டிருக்கிறாரு, மனஸ்தாபம் பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த மனஸ்தாபத்தின் மூலமாக தாங்கள் செய்த பாவத்திலிருந்து வெளியில் வர முடியல. தேவனுடைய டீலிங்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு அப்படி இல்லை, என்ன வேணாலும் செஞ்சிருது, போய் சாயங்காலம் போனால் முட்டி போட்டு தேவனே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ நம்ம ஒவ்வொரு ஜபத்திலையும் நம்ம சொல்கிறோம், எங்களுடைய குற்றங்கள் குறைகள் மீறுதல்களை தயவாக மன்னித்து இறக்கம் பாருங்கள். ஆனால் இந்த தூதர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பும் தரப்படவில்லை. கிருபாசனமோ அல்லது ஜெபிக்கிற வாய்ப்போ அவர்களுக்கு இல்லை. ஆனால் மனம் திரும்பக்கூடிய ஒரு மனசு அவர்களுக்கு இருக்குதே தவிர மற்றபடி அவர்களுக்கு விடுதலை என்பது உடனடியாக இல்லை. அதனால் என்னாச்சுன்னா, மனம் திரும்பாத விழுந்து போன தூதர்களுடைய டார்ச்சர் இவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அதுலேயும் குறிப்பாக கர்த்தராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அந்த ஒரு ஏழ்மை கோலத்தில் வாழ்ந்து தம்முடைய ஜீவனை அவர் இந்த உலகத்தின் இரட்சிப்புக்காக கொடுத்து தேவனுடைய தெய்வீக சித்த திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையின் மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்ததை இந்த தூதர்கள் பார்க்கும்போது இன்னும் சில விழுந்து போன தூதர்கள் அவர்களுக்கு அருமையான பாடமாகி மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் மனம் திரும்பணும்னு நினச்சாலும் மனம் திரும்பி நீதியின் வழிக்கு வருவதற்கு இன்னும் ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லை. அதற்கு பதிலாக கூட இருந்த விழுந்து போன மற்ற தூதர்கள் அவர்கள் இவர்களை பயங்கரமான கொடுமைப்படுத்தியிருப்பார்கள், மேலும் தீமையான வார்த்தைகளால் பேசியிருப்பார்கள் என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். அப்போது அந்த மாதிரி டைமில் இந்த விழுந்து போன தூதர்கள் மனம் திரும்பாதவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை அவர்கள் இப்படித்தான் பண்ணிட்டுருக்கிறாங்க. மனம் திரும்பணும்னு நினைக்கிற தூதர்களையும் கொடுமைப்படுத்துகிறாரு, அதே போல் பூமியில் இருக்கிற மனுக்குலத்தையும் அவர்கள் தீமையினால் வாதிக்கிறார்கள் என்று நம்ம சொல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விழுந்து போன தூதர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய குறும்பு அதே போல் சேட்டை எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. நம்ம நம்மளுக்கு பயந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நிறைய பேர் இந்த உலகத்தில் அவர்களுடைய சில நடவடிக்கைகள் இரவில் பார்க்கும்போது பயம் இருக்குது. பயந்து நடுங்கிறாங்க. அதனால தான் ராத்திரியில் தனியாக போகிறதுக்கு பயந்துக்கிறாங்க ஜனங்க. இன்றைக்கு இந்த காலங்களில் பார்க்கும்போது நிறையா இந்த மாதிரி அனுபவங்களை மீடியாவிலேயே காமிக்கிறாங்க இவர்களுடைய செயல்பாடுகளை. அப்போ இந்த தூதர்கள் மனுக்குலத்தை பலவிதமான தீமையான காரியங்களில் தூண்டி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விழுந்து போன தூதர்களுடைய படமெல்லாம் எப்படி போடுறாங்க, அழகான படங்களாக போடுறாங்களான்னா இல்லை, ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி அசிங்கமாக அவர்களுடைய தோற்றம் காண்பிக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் உங்களில் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு நமக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பெரியவங்க ஒருவேளை கொஞ்சம் வயசானவங்களாம் அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இவர்களுடைய செயல்பாடுகள் வந்து தீமையின் செயல்பாடுகள். ஒன்று பேதுரு 3:18-19
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தது போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்.
ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னா நம்ம அனைவருக்கும் தெரியும் இவர்கள் இப்போ எங்கே இருக்கிறார்கள். காவல் அப்படின்னாக்கா ஏதோ சிறைச்சாலையில் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு கிடையாது, இவர்கள் வான மண்டலங்களில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். இவர்கள் யாருன்னா ஒரு விக்கட் ஸ்பிரிட் அல்லது துன்மார்க்கமான ஆவிகள், ஒரு பேய்கள் என்று சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் டார்டரஸ் என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வான மண்டலம் ரொம்ப தாழ்ச்சியான ஒரு இடம் அந்த தூதர்களுக்கு. அப்போ காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று சொல்லும்போது பொதுவாக வாயில் பிரசங்கித்தாரா என்றால் அந்த மாதிரி சகோதரர் எழுதுறதில்லை. பதிலாக அவருடைய செயல்கள், கர்த்தராய் இயேசுவினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. கொஸ்டின் புக்கில் 20வது கொஸ்டினில் அங்கே சகோதரர் கொடுக்குறாரு, அதாவது இயேசு தம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் தேவதூதர்களில் பரிசுத்தமானவர்களுக்கும் விழுந்து போனவர்களுக்கும் அந்த பிரசங்கித்த காலம் முதல் சிலர் சீர்திருத்தப்பட்டு தங்கள் மன திருமுதலை வெளிப்படுத்துவார்கள் என்பதே எங்கள் அனுமானம். மேலும் கீழ்ப்படியாமையை தவிப்பார்கள் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தராய் இயேசுனுடைய ஒரு வாழ்க்கையின் பாடம் இந்த விழுந்து போன தூதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நாம் நம்பலாம் அப்படிங்கிறார். மனிதர்களிடத்திலையும் கர்த்தராக இயேசுவினுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 2000 வருஷ காலங்களாக கர்த்தராக இயேசு போதிக்கப்பட்டு வருகிறார். இன்றைக்கு நம்ம கூட கர்த்தராக இயேசு பற்றி தான் படிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு முழு உலகத்தையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கர்த்தராய் இயேசுவை தெரியாத மனுஷனே இன்றைக்கி உலகத்தில் இல்லை. 1% 0.5% தான் இருப்பாங்க, யாராவது காட்டுவாசிகளோ அந்த மாதிரி தான். ஏதோ இயேசு அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக தெரியும். அப்போ என்னாச்சுன்னா தேவனுடைய அந்த ஒரு தெய்வீக திட்டத்தில் இந்த விழுந்து போன தூதர்களுக்கு கர்த்தராய் இயேசுவினுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கு. மனிதர்களிலும் குறிப்பாக அவருடைய சபைக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்றால் முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கிறோம். அப்போது மனிதர்களுக்கு பொறுத்தளவு தேவன் என்ன பண்ணுறார்னா, ரீப்ரின்ஸ் நம்பர் 41:77 சகோதரர் குறிப்பிடும்போது, கர்த்தராய் இயேசுவினுடைய கீழ்ப்படிதலினாலே அவருடைய மரணத்தின் மூலமாக முழு உலகத்துக்கும் ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போல அதற்குள்ளாகவே இந்த விழுந்து போன தூதர்களுக்கும் சில ஏற்பாடுகளை தேவன் செஞ்சிருக்கிறார். ஆனால் கர்த்தராய் இயேசுவினுடைய மீட்கும் பொருள் அல்லது அவருடைய மரணம் விழுந்து போன தூதர்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துமா என்றால் கிடையாது. அப்போ கர்த்தராய் இயேசுவினுடைய மீட்கும் பொருள் யாருக்காகத்தான்? மனிதர்களுக்காகத்தான், தூதர்களுக்கல்ல. ஆனால் தூதர்கள் அவருடைய வாழ்க்கையின் மூலம் அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவான நல்லதொரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அநேக நூற்றாண்டுகளாக இதில் விழுந்து போன தூதர்களில் சிலர் அவர்கள் மனம் திரும்புவதற்கான பெருமுயற்சிகளை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பனிஷ்மெண்ட் என்பது எத்தனை வருஷம் போயிட்டுருக்கு? 4400 வருஷங்களாக போயிட்டுருக்கு. யாருக்கு? இந்த விழுந்து போன தூதர்களுக்கு. ஆனால் ஆதாமை எடுத்துக்கொண்டால் ஆதாமுக்கு எவ்வளோ வருஷம் அந்த தண்டனை போச்சு? 930 வருஷம். இப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்? 50 வருஷம், 60 வருஷம், அதோடு நம்மளுக்கு முடிஞ்சு. நம்ம மரித்து விட்டால் நம்மளுடைய பாடுகளும் நம்முடைய கஷ்டங்களும் என்னாயிடும்? ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸுக்கு, விழுந்து போன தூதர்களுக்கு அப்படி இல்லை. 4400 வருஷங்களாக அவர்கள் உடைய அனுபவங்கள் பயங்கரமாக இருக்குது. எந்த விதமான ஏற்பாடும் தேவன் செய்யவில்லை. மனம் திரும்பணும்னு விரும்புகிற தூதர்களுக்கும் பெரிய பாடுகளைத்தான் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஆதாமின் இடத்திலேயே சொன்னார், ஒரு ஸ்திரீயின் வித்து பற்றி பேசிட்டார். அதனால் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த தூதர்கள் இந்த பல நூற்றாண்டுகளாக பல்வேறு விதமான கஷ்டங்களை, மனிதனை விட அதிகமான துன்பத்தை அனுபவித்து இருக்கிறார்கள். தூதர்களைப் போலவே மனிதர்களையும் கைவிட்டிருந்தாருன்னு என்னாகும்? சஸ்பென்ஸில் விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆதாம் பாவத்தில் விழுந்ததுக்கப்புறம் தேவன் அப்படியே விட்டுருந்தாருன்னா அவ்வளோதான், மனுக்குலம் ஒன்றும் பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மனுக்குலத்திற்கு தேவன் அதிகமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. வெறுமனே சில கட்டுப்பாடுகள் இருக்குதே தவிர மற்றபடி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ரட்சிப்பை தேவன் வச்சிருக்கிறாரு. அப்போது மனிதர்களுடைய வாழ்க்கை தூதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு ஒரு சஸ்பென்ஸான ஒரு தீர்ப்பு வச்சிருக்கிறார். ஆனால் மனம் திரும்பிய தூதர்கள் தேவையான அளவுக்கு அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்காக தண்டனை பெற்றுவிட்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் பார்க்கும்போது நியாய தீர்ப்பின் நாளில் அவர்களுக்கு விடுதலை பெற வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். த கிரேட் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கர்த்தராக இயேசு இந்த உலகத்தின் மேலே நியாயாதிபதியாக வரும்போது, அதுதான் 1874 கிபி. அங்கிருந்து என்ன இருக்குதுன்னா நியாய தீர்ப்பின் நாள் ஆரம்பிச்சிட்ருக்கு. அதில் அமைப்புகளின் மேல் நியாயத்தீர்ப்பு போயிட்டிருக்கு. இப்போ என்ன, இந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் நல்லா கவனிங்க, மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் ஒரே நேரத்தில் தீர்ப்பு, நியாயத்தீர்ப்பு என்பது கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போது நியாயத்தீர்ப்பின் மகா நாளில் அவர்களுக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் இல்லாமல், சோதனை இல்லாமல் யாரையும் தேவன் எடுத்துக்கொள்கிறதில்ல. அந்த சோதனையில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தேவன் எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த மாதிரி ஒரு நீதியை விரும்பாதவர்கள் கண்டிப்பாக அழிக்கப்படுவார்கள். ஆனால் உண்மை உள்ளவர்கள் ஆதி மேன்மைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இந்த விழுந்து போன தூதர்கள் மீண்டும் தேவனிடத்தில் போனால் எப்படி இருக்கும் அவங்களுடைய மனசு? இப்போ நம்மளுக்கு கூட நித்திய ஜீவன், அது ரெண்டு வகை இருக்குது, பரலோகத்தில் இருக்குது, பூலோகத்தில் இருக்குது, கிடைச்சா அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி முழு மனு குலமும் மரணத்தின் பிடியில் இருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து விடுதலை அப்படின்னு வந்துருச்சுனாக்கா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது போல தான் இந்த விழுந்து போன தூதர்கள், அதில் மனம் திரும்பணும்னு விரும்புகிற தூதர்கள், அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அநேக தூதர்கள் மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்லை, சாத்தானை தங்களுடைய தலைவர்களாக வச்சிருக்கிறாங்க. அப்போது பல நூற்றாண்டுகளாக இந்த விழுந்து போன தூதர்கள் மத்தியிலேயே மன திரும்பணும்னு விரும்புகிற தூதர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் படுகிற பாடுகள் கிறிஸ்துவுக்காகவா என்றால் கிறிஸ்துவுக்காக அல்ல, அவர்கள் செய்த தவறுக்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் நமக்கோ அப்படி இல்லை, கிறிஸ்துவின் நாமத்திற்காக கிறிஸ்துவுக்காக பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கு? மனு குலத்துக்கு தான் இருக்கு. தூதர்களுக்கு அது இல்லை என்று நம்ம பார்க்கணும். அப்படியாக அந்த ஒரு வாய்ப்பு மனிதர்களுக்கு என்று சொல்வதை விட சபை வகுப்பாருக்கு, சபை வகுப்பாருக்கு அவரோடு கூட, அதாவது என் சரீரத்தில் நான், என் மாம்சத்திலே நான் உபத்திரவப்படுகிறேன் அப்படின்னு அப்போஸ்தல் பவுல் பேசுகிறாங்களே. அப்போது அந்த பாடுகளின் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவரோட கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோட கூட ஆலோக்கியம் செய்வார்கள், செய்வோம் என்று நம்ம பார்க்கணும். அப்படியாக மனு குலத்திற்கு அவர்களுடைய குற்ற உணர்வை நீக்கி அவர்களை நீதிமான்களாக மாற்றி அவர்களை விடுதலை செய்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு மீட்பர் மூலம் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் தூதர்கள் படுகிற பாடுகள் அது கர்த்தருக்காக அல்ல, பதிலாக தங்களுடைய சொந்த பாவங்களுக்காக அல்லது தங்களுடைய சொந்த தவறுகளுக்காக. கொலோசியர் 1:24 நம்ம பார்க்கிறபடி வாசிக்க வேண்டாம், அந்த மாதிரி நமக்கு அந்த பாடுகளின் ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தரோடு கூட பாடுகள் படுவதற்கான ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது, ஆனால் அவர்களுக்கு இல்லை. அதற்கு பதிலாக அவர்களுடைய தவறான செயல்பாடுகளுக்காக அவர்கள் கஷ்டப்படும். அப்படி இருக்கும்போது அப்போ கர்த்தரக இயேசுவினுடைய மரணம் தூதர்களுக்கு சம்மந்தப்படவே இல்லையா என்று கேட்டால், கொலோசேயர் 1:19-20 நம்ம பார்க்கிறோம்.
சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று.
அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய சிலுவையில், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தூதருடைய ரட்சிப்புக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் சிந்தின ரத்தம் அது யாருக்கு பயன்பட்டது என்று நம்ம ஒரு வேளை யோசித்தோம்னா, அது கர்த்தராக இயேசுவுக்கே பயன்பட்டது. சகோதரர் அவர்கள் அதே 46:64 கொடுக்குறாரு. எந்த வகையில் அவர் சிந்தின ரத்தம் அவருக்கே பயன்பட்டது? ஏனென்றால் அவருடைய இரட்சிப்புக்கே அது பயன்பட்டது. ஒருவேளை கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்தில் அவர் கெத்செமனேல பட்ட பாடுகள் என்ன காரணத்திற்காக தேவனுடைய தெய்வீக சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்றிட்டோமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. அப்போ கர்த்தர் இயேசு மரித்தாலும் உயிரடைவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஏனென்றால் கர்த்தராக இயேசுவும் மனிதராகவே இருந்தார், ஜீவனுக்கு ஜீவன், அந்த விதமான ஒரு கோட்பாடு. ஆனால் தூதர்களுக்கு இயேசுவினுடைய சிலுவை மரணம் பிரயோஜனமாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ஒரே ஒரு வகையில் தான் பிரயோஜனமாச்சு. என்னவென்றால் கர்த்தருடைய வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. குறிப்பாக கீழ்ப்படிதல் என்கிற ஒரு குணத்திற்கு அது மிகப்பெரிய பாடமாக இருந்தது. இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. ஃபுல்னஸ் வேறொரு சப்ஜெக்டில் நம்ம பார்த்த இல்லைங்களா, அவர் குழந்தையாக இருக்கும்போதும் பரிபூர்ணமாக தந்தார், சிறுவனாக இருக்கும்போதும் வாலிபராக இருக்கும்போதும் மறிக்கும் போதும் பரிபூர்ண மனிதனாகவே தான் இருந்தார். அது மாதிரி அவருடைய செயல்களும் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருப்பதற்காகனா என்ன மீனிங் என்றால் ஈ ஷுட் ஹாவ் த கம்ப்ளீட் அத்தாரிட்டி நாட் மியர்லி ஓவர் மேன் பட் ஓவர் ஆல் திங்ஸ் போத் ஹெவன்லி அண்ட் ஹெர்த்லி அப்படின்னு சகோதரர் எழுதுகிறார். அப்படின்னா அவர் மனிதர்கள் மேலே மாத்திரம் அதிகாரம் உடையவராக அல்ல, பதிலாக பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் பார்வானுடைய விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், யோசேப்புக்கிட்ட என்ன சொன்னார்னா நான் ராஜாவாக மட்டும் இருக்கிறேன், மற்றதெல்லாம் நீயே பார்த்துக்கோ, நீயே எல்லாத்தையும் சரி பண்ணிடு அப்படின்னு சொன்ன மாதிரி எப்படி ஒரு ராஜா தன் மந்திரியின் இடத்துல எல்லா பொறுப்பையும் ஒப்படை போகிற அது போல் தேவன் கர்த்தராக இயேசுவினிடத்தில் தம்முடைய எல்லா விஷயங்களையும் ஒப்படைச்சிட்டாரு. அதனால் தான் பரலோகத்தில் உள்ளவைகள் மற்றும் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்குவது அப்படின்னு என்னத்தனா ஏற்கனவே என்ன நடந்துச்சு, ஏற்கனவே தேவன் பரிபூர்ணமாகத்தான் சிருஷ்டித்தார் இந்த உலகத்தை, அது நல்லது என்று கண்டார். ஆனால் ஒரு கலகம் ஏற்பட்டு விட்டது, ஒரு ரிபல்லியன் அல்லது ஒரு எதிர்ப்பு, ஒரு கலகம் வந்தாச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு. இப்போ கர்த்தராக இயேசு அவர் சகல அதிகாரத்தையும் உடையவராகன போது தேவன் அவரிடத்தில் என்ன சொல்லிட்டார்னா பரலோகத்திலானாலும் சரி, த ஹோல் யூனிவர்ஸ் பூமியானாலும் சரி, எந்த விஷயத்திலும் எந்த மூல முடுக்கிலும் ஒரு சின்ன எதிர்ப்பு வராமல் நீங்க பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட் அத்தாரிட்டி நீங்க வைங்க அப்படின்னு சொல்றார். அப்போ மனிதனும் இப்போ தேவனுக்கு இசைவாக இல்லை, இந்த தூதர்களிலும் பல பேர் தேவனுக்கு இசைவாக இல்லை. இதையெல்லாம் ஒன்றாக்கி தேவனுக்கு இசைவாக கொண்டு வந்து பரலோகத்தில் உள்ளவைகளும் இங்க பிரதர் ரசலுடைய கமெண்ட்ரிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன தூதர்கள், பரிசுத்த தூதர்களை பற்றி பிரச்சனை இல்லை, அவர்களை சரி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் விழுந்து போன தூதர்களை தான் பரலோகத்தில் உள்ளவைகள் என்று சொல்லுகிறார். பூலோகத்தில் உள்ளவைகள் அது மனுக்குலம். அப்போ இதை வந்து ரொம்ப அருமையாக கர்த்தராக இயேசு செயல்படுத்துவார். ஒன்று, கண்ணுக்கு தெரியாத அந்த ராஜ்யத்தில் இந்த மனம் திரும்பிய தேவ தூதர்கள், அதான் நம்ம வசனத்தில் படிக்கிறோம், தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நியாய தீர்ப்பு என்றால் என்ன? ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு வாய்ப்பு உள்ளவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. இல்லைனா இப்போ ஒருத்த கொலை பண்ணிட்டானா அப்போவே ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவனுக்கு நியாய தீர்ப்பு தனியாக இருக்குது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவன் நிரபராதி என்று நிரூபிக்கிறதுக்கும் அல்லது வந்து குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த மனம் திரும்பின தேவ தூதர்களுக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத பாகத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 1000 வருடம் அரசாட்சியில் அதில் இன்னொரு வகையில் நம்ம பார்த்தோன்னா, கண்ணுக்கு தெரியாத பாகத்தில் சபையினுடைய நியாய தீர்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் ஒவ்வொரு தனி நபர்களுடைய நியாய தீர்ப்பு இருக்குது. அதில் பிசாசு மற்றும் விழுந்து போன தூதர்கள் அவர்களுடைய எண்டு கூட இருக்குது. அது 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் அவர்களுக்கு நித்திய அக்னி என்று சொல்லியிருக்கிறார். ஆக பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனிடத்தில் ஒப்புரவாவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆக கர்த்தராய் இயேசு ஒருவரே சர்வலோகத்தின் ஒரு அதிபதியாக, ஒரு ஆட்சியாளராக, ராஜாவாக இருந்து இதை சரிப்படுத்துவார் என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் கொடுத்த மீர்க்கும் பொருள் இந்த விழுந்து போன தூதர்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.